நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, ஜூலை 29 இன்றைய தினம் சர்வதேச புலிகள் தினம். இந்த தினத்தில் புலிகள் குறித்து பல்வேறு தகவல்களை நமக்கு அறிய தருகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மாணவரான ஏ செல்வராஜு அவர்கள்.
நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச புலிகள் தினம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜூலை 29 புலிகள் தினமாக வந்து உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா புலிகளினுடைய முக்கியத்துவம், சுற்றுச்சூழலுடைய பங்கு, இதெல்லாம் வந்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தேசிய விலங்கான புலிகளை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தில் ஒவ்வொரு வருடமும் இந்த ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினமாக கொண்டாடிட்டு வராங்க. அதனோட முக்கியத்துவம் வந்து பார்க்கணும்னா, இப்போ புலிகள் வந்துட்டு நம்மளுடைய தேசிய விலங்கு மட்டும் இல்லாமல் சூழ்நிலையில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு உயிரினம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துலேயும் சரி, இந்து முறையின்படி பார்த்தீங்கன்னா புலிகளை வந்துட்டு நம்ம தெய்வமாக வணங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பத்ரகாளியோடைய வாகனமாகவும் ஐயப்ப பெருமானுடைய வாகனமாகவும் வந்துட்டு புலியை வச்சு நம்மளாம் வணங்கிட்டு இருந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வீரத்துக்கும் வந்து பேர் போன ஒரு உயிரினம். அதனால் வந்துட்டு புலிகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ இன்றைய கால சூழ்நிலையில் பல்வேறு பிரச்சனைகளை வந்துட்டு இந்த புலி இனங்கள் வந்து சந்திச்சுட்டு வருது. உலகில் இருக்கக்கூடிய பெரிய பூனை வகைகளில் புலி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உயிரினம். ஏன்னா இருக்கக்கூடிய பூனை இனங்களிலே மிகப்பெரிய உயிரினம் வந்துட்டு இந்த புலி வகை தான். அதனால் வந்துட்டு இன்றைய கால சூழ்நிலையில் மனிதர்களுடைய செயல்பாடுகளாலேயும் அதனுடைய வேட்டையாடுதல், அதனுடைய வாழ்விடங்கள் பாதிக்கப்படுறதுனால இந்த புலிகள் இனம் அழிஞ்சிட்டு வருது. இது தொடர்பாக வந்து பார்த்தோம்னா ஒரு புள்ளி விவரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 20th century 100,000 இருந்த புலிகளினுடைய எண்ணிக்கை 21st century தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 3000 வந்துட்டு குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய செயல்பாடு ஒன்று, அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை வளர்ச்சி, நகரமயமாதல், உலகமயமாதல் பல்வேறு காரணங்களுக்கு காடு அழிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புலிகள் வாழக்கூடிய இருப்பிடங்களையும் நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம். அதன் காரணமாக தான் இந்த புலிகள் வந்துட்டு இந்த அளவுக்கு எண்ணிக்கை வந்து குறையிறது காரணம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரிட்டிஷர்ஸ் நம்மளை ஆட்சி செய்யும் போதும் புலிகளை வேட்டையாடுறது வந்துட்டு அவங்களுடைய ஒரு பொழுதுபோக்க வச்சுருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு ஆட்சியாளர், ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியர் இருக்கிறாருன்னா அவருக்குடைய வீரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புலியை வேட்டையாடி அது கூட போட்டோ எடுத்துக்கிறது வந்து அவங்களுடைய ஒரு பொழுதுபோக்காக வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய புலிகளை வேட்டையாட கடந்த 100 மட்டும் 97% புலிகள் வந்துட்டு உலகம் முழுவதும் அழிஞ்சிருச்சு. மீதி இருக்கக்கூடிய 3% புலிகள் மட்டும்தான் நம்ம இந்தியாவில் 60 புலிகள் வந்துட்டு அந்த 3000 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளான சுமித்ரா, ஜாவா, சைனா போன்ற நாடுகள்லையும் புலிகள் வந்து இருக்குது. அங்கெல்லாம் மிக குறைவான எண்ணிக்கையில் தான் புலிகள் இருக்குது. நம்ம இந்திய பாரம்பரியத்தின்படி பார்த்தோம்னா புலிகள் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விலங்கு. இதில் வந்துட்டு நம்மளுடைய தேசிய விலங்கான ராயல் பெங்கால் டைகர்னு சொல்லக்கூடியது தான் நம்ம தேசிய விலங்கு. அது மட்டும் இல்லாமல் புலிகளில் மொத்தம் 9 வகையான சப்ஸ்பீசிஸ் இருக்குது. அது முறையை பார்த்தோம்னா ஒன்று வந்துட்டு சைபீரியன் டைகர், இண்டோ சைனா டைகர், பெங்கால் டைகர், சுமித்ரன் டைகர், மலையான் டைகர், சவுத் சைனா டைகர். இது 6 மட்டும்தான் இப்போ பூமியில் உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கு. மீதி 3 பார்த்தோம்னா பாலி டைகர், ஜாவா டைகர், காஸ்பியன் டைகர், இது 3 வந்துட்டு இந்த பூமியிலிருந்து அழிஞ்சிருச்சு. ஏன்னா மனிதர்களுடைய செயல்பாடு அந்த புலிகளை வந்து பாதுகாக்காதனாலையும் அந்த புலி இனங்கள் வந்துட்டு இப்போ முற்றிலுமாக அழிஞ்சிருச்சு. ஸோ இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா புலிகளுடைய இனம் வந்து அழிவுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இன்றைய சூழ்நிலையில் புலிகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்துட்டு ஹேபிடேட் லாஸ், அதாவது அதனுடைய வாழ்விடங்கள் வந்துட்டு அழியிறது. அடுத்து வந்து இப்போ வந்து புதுமையாக வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச், அதாவது தட்பவெப்ப நிலையில் மாற்றம் வர்றதுனால சுந்தரபன்ஸ் அப்படின்னு வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய சதுப்பு நில காடுகளில் புலிகள் வந்து வாழ்கிறதுக்கான ஒரு சிறப்பான பகுதி. அந்த பகுதியில் வந்துட்டு இந்த உலக வெப்பமயமாதல் காரணமாகவும் தப்பு வெப்பநிலை மாற்றத்தினாலையும் அந்த பகுதியில் கடல் நீர் வந்துட்டு அந்த காடுகளை வந்து அழிக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புலியினங்கள் போராடிக்கிட்டு வருது. இதனால் உயிரினங்கள் வந்துட்டு இந்த புலியினங்கள் அழியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த புலியை வந்து நம்ம எதுக்காக பாதுகாக்கணும்? இன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புலிகளை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். ஏன்னா நிறைய மற்ற உயிரினங்கள் வந்து இந்த பூனை இனங்களில் சிறுத்தை இருக்குது, சிங்கம் இருக்குது, மற்ற சிவிங்க புலி இருக்குது, இந்த மாதிரி நிறைய வகையான உயிரினங்கள்லாம் இருக்கும்போது நாம் ஏன் இந்த புலிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, புலிகள் வந்துட்டு சூழ்நிலையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு உயிரினம். அது மட்டும் இல்லாமல் உணவு சங்கிலியிலையும் முதலிடத்தை வகிக்கக்கூடியது புலி இனங்கள் தான். அதனால் இந்த புலியை வந்து ஒரு சூழ்நிலையில் காப்பாற்றப்படுறோம்னால அதை தொடர்ந்து வாழக்கூடிய உயிரினங்களும் அந்த இடத்துல காப்பாற்றப்படும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா பூனை இனங்களில் புலிகள் மட்டும்தான் தனக்குன்னு ஒரு எல்லையை வந்து வரையறுத்துக்கும். ஒரு புலி வந்து அதனுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 20-25 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா வந்து தனது எல்லையை வந்து வரையறுத்துக்கும். அந்த பகுதியில் மட்டும்தான் அந்த புலிகள் வாழும். அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான தண்ணீர் இருக்கும், அதுக்கு தேவையான உணவான அதனுடைய வேட்டையாடக்கூடிய உயிரினமான மான், காட்டெருமை, அது மட்டும் இல்லாமல் முயல், அது சிறிய சிறிய விலங்குகள்லாம் வந்து அதுக்கு தேவையான உணவாக இருக்கும். உணவு சங்கிலி முக்கியமாக இருக்கிறதுனால மற்ற உயிரினங்களினுடைய எண்ணிக்கையும் வந்து பராமரிக்குது. இதனால் வந்துட்டு புலிகள் வந்து ரொம்ப முக்கியமாக காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு விலங்கு. அதனால் நமது இந்திய அரசாங்கம் வந்துட்டு 1973 ப்ராஜெக்ட் டைகர் என்ற ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்துச்சு. அந்த ப்ராஜெக்டில் வந்து புலிகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் அந்த ப்ராஜெக்டில் நம்ம இந்தியாவில் இதுவரைக்கும் வந்துட்டு ஒரு 48 டைகர் ரிசர்வ்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. அது நம்ம இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இருக்குது. நான் அதில் நம்ம தமிழ்நாட்டில் இப்போது ஒரு 4 வகையான டைகர் ரிசர்வ்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து சத்தியமங்கலம், முதுமலை டைகர் ரிசர்வ், களக்காடு, முண்டதுரை, இது மூணும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த டைகர் ரிசர்வ். அது மட்டும் இல்லாமல் நமது இந்திய அரசாங்கம் 2005 நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டிங்கிற ஒரு அமைப்பும் கொண்டு வந்துச்சு. ஏன்னா புலிகளின் எண்ணிக்கை குறைஞ்சி வரதுனால அதை வந்து பாதுகாக்கணும் ஒரு நோக்கில் நேஷனல் டைகர் கன்சர் அத்தாரிட்டி வந்து 2005 கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட 2 கணக்கெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2010 நடந்த கணக்கெடுப்பில் படி நம்ம இந்தியாவில் 1706 புலிகளாக இருந்தது, 2014 2226 உயர்ந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி வந்துட்டு ஒவ்வொரு டைகர் ரிசர்வ்லேயும் நிறைய ஃபண்டிங் கொடுத்து அந்த புலிகளை பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டைகர் டாஸ்க் ஃபோர்ஸு, ஆன்டி போச்சிங் வாட்சர்ஸ் எல்லாம் வந்து நியமித்ததுனால, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டோட வனத்துறையும் வந்து சிறப்பாக செயல்பட்டதுனால இந்த புலிகளினுடைய எண்ணிக்கை வந்து உயர்ந்திருக்கு. இதுதான் முக்கிய காரணம். புலிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லக்கூடிய வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தில் ஷெட்யூல் 1 இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். இந்த உயிரினத்தை வந்து இப்போ வந்து மக்கள் வந்துட்டு நிறைய வேட்டையாடுறதுனால அதனுடைய தோலுக்காகவும் அதனுடைய எலும்புக்கு மற்றும் அதனுடைய பல்லுக்காகவும் நிறைய பேர் இன்னும் வேட்டைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மக்கள் வந்துட்டு அரசாங்கத்திற்கும் வனத்துறைக்கும் தெரியாமல் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை குறைக்கணும் நோக்கங்கிறதுல தான் இப்போ வனத்துறையும் இந்திய அரசாங்கமும் செயல்பட்டு இருக்கு. இதில் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஷெட்யூல் 1 பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உயிரினம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யானைகளை இதில் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புலிகள் இப்போது, அதுக்கப்புறம் கருநாகம், இந்த மாதிரியான ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த உயிரினங்களை வந்து இந்த பட்டியல் 1 வச்சுருப்பாங்க. இந்த பட்டியல் 1 இருக்கக்கூடிய உயிரினங்களை வேட்டையாடினா இந்திய அரசாங்கத்தின்படி அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ரொம்ப கடுமையான தண்டனை விதிக்கப்படும். அதிலிருந்து விலக்கே கிடையாது என்பதற்காக இது வந்து பட்டியல் 1 கொண்டு வந்திருக்காங்க. புலி, அதாவது நம்ம தேசிய விலங்கு தான் வந்துட்டு இருக்கக்கூடிய உயிரினங்களில் முக்கியத்துவமான உயிரினம். அது மட்டும் இல்லாமல் புலிகளினுடைய ஈக்காலஜி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புலி வந்து அதனுடைய வாழ்நாளில் 12-15 வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. அதே வந்துட்டு நம்ம கேப்டிவில் வச்சுருக்கோம், ஜூவில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த புலி கிட்டத்தட்ட 20-25 உயிர் வாழக்கூடியது. ஒரு புலி வந்துட்டு அதனுடைய உடல் எடைன்னு பார்த்தீங்கன்னா 300 கிலோ இருக்கும் அதிகபட்சமாக, குறைஞ்சபட்சமாக 200-300 வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வேட்டை விலங்கான மான் இதெல்லாம் வேட்டையாடும் போது அதனுடைய உடல் எடையில் 5% உணவாக எடுத்துக்கும். புலியினுடைய நீளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வளர்ந்த பெரிய புலியினுடைய நீளம் 3 மீட்டர் வரைக்கும் நீளம் இருக்கக்கூடியது. உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 120-150 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடியது. இப்போது புலிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய எல்லையை வந்து வரையறை செய்யும் பொழுது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த எல்லைக்குள்ளே பெண் புலிகளை மட்டும்தான் வந்துட்டு அனுமதிக்கும், அதாவது இனச்சேர்க்கைக்காக பெண் புலிகளை மட்டும்தான் அனுமதிக்கும். அந்த பகுதியில் இன்னொரு புலி வருகிறது என்றால் அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டுக்கும் சண்டை ஏற்படும். அந்த சண்டை ஏற்பட்டு இரண்டு ஆண் புலிகளுக்கு சண்டை ஏற்படும் போது எந்த ஆண் புலி வந்து வெற்றி பெறுதோ அந்த ஆண் புலி மட்டும்தான் அந்த பகுதியை ஆட்சி செய்யும். தோற்று போன புலி வந்து அந்த எல்லையை விட்டு விலகி போய் வேற ஒரு எல்லையை வரையறை செய்திக்கும். இந்த இனப்பெருக்கத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் புலி கிட்டத்தட்ட 2 குட்டியிலிருந்து அதிகபட்சமாக 6 குட்டி வரைக்கும் போடும். சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா 4 குட்டி வரைக்கும் போடும். குட்டி போட்ட அந்த பெண் புலி அதன் குட்டியோட மட்டும் கூட்டமாக இருக்கும். அதை தவிர ஆண் புலி எல்லாமே வந்துட்டு தனிமையில் தான் இருக்கும், தனியாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. இந்த குட்டிகள் வந்து 2 வருடங்கள் முடிவடை வரும் பார்த்திங்கன்னா தாய் கூடவே தான் இருக்கும். அந்த இடைப்பட்ட காலங்களில் தாய்ப்புலி வந்து அந்த குட்டிகளுக்கு வேட்டையாடவும் இந்த காட்டில் எப்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த கற்றுக் கொடுக்கும். 2 வருடங்கள் முடிந்த உடனே அந்த தாய் கூட்டத்திலிருந்து குட்டிகள் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போய் அது ஒரு தனியான ஒரு எல்லையை வரையறை செய்துக்கிட்டு அது ஒரு புது வாழ்க்கையை தொடங்கும். மீண்டும் அந்த பெண் புலி வந்துட்டு வேறொரு ஆண் புலியோடு சேர்ந்து மறுபடியும் இனப்பெருக்கம் நடந்து மறுபடியும் அதனுடைய வாழ்க்கையை தொடங்கும். இப்போ இந்த எல்லைகளை எப்படி வந்து புலி வரையறை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய யூரினை வந்து ஸ்ப்ரே பண்ணும் மரத்தில். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு மாதிரின்னு வச்சிங்களேன், மற்ற உயிரினங்களுக்கு வந்துட்டு இதுதான் என்னோடய எல்லை அப்படின்ட்டு அந்த வாசனை வந்து உயிரினங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் மரங்களில் கீறி வைக்கிறதுனால அப்புறமேட்டு அதனுடைய எச்சத்தை வந்துட்டு அதனுடைய எல்லையில் போட்டு வைக்கிறதுனாலையும் இது வந்து என்னோடய எல்லை அப்படின்ட்டு வரையறை செய்திக்கும். சில நேரங்களில் குட்டி போடுறது ரொம்ப நாட்கள் எடுத்துக்கிடுச்சு, ரொம்ப பசியில் இருக்குது அப்படின்னா ஒரு 4 குட்டி போடும்போது ஒரு குட்டியை வந்து சில நேரங்களில் சாப்பிட நேரிடும். அந்த மாதிரி நிகழ்வுகள் ரொம்ப ரேராக தான் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாய்க்குட்டி போடும்போது சில நிகழ்வுகள் அந்த மாதிரி நடந்து பார்த்துருப்போம். இது வந்து ஒரு பொதுவான நிகழ்வு இல்லை, ரேர் கேஸாக நடக்கக்கூடியதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் புலிகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் வரக்கூடிய பிரச்சனை வந்து நிறையா இருக்குது, மோதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியிலேயே 2014 ஒரு நிகழ்வும் 2015 ஊட்டி பந்தலூரில் ஒரு நிகழ்வும் நடந்துச்சு. புலிகள் வந்து மேன் ஈட்டராக மாறிடுச்சு, மனிதர்களை வந்து வேட்டையாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இப்போது ஒரு புலி வந்துட்டு தனது எல்லையை வரையறை செய்யும் போது வந்துட்டு 2 புலிகளுக்கு இடையே சண்டை வரும் பொழுது ஒரு புலி அடிபட்டு சரியாக வந்துட்டு ஓட முடியாமல் ரொம்ப சிக்காயிருக்கும். சில நேரங்களில் புலிகள் வந்து ரொம்ப வயசாகிருக்கும், அந்த நேரங்களில் அது வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்துட்டு மானை வந்து துரத்தி பிடிச்சி வேட்டையாடுற அளவுக்கு சக்தி இருக்காது. அதுவும் இல்லாமல் சண்டை போடும்போது ரொம்ப அடிபட்டு இல்லை அதனுடைய பல் வந்துட்டு உடஞ்சி போயிடும், அந்த நேரங்களில் இறையை பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கு சக்தி இருக்காது. அதனால் என்ன பண்ணுன்னா அந்த புலிகள் வந்துட்டு கிராமப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய காடுகளுக்கு வரும். வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடு இந்த மாதிரியான ஈஸியாக கிடைக்கக்கூடிய உயிரினங்களை வந்துட்டு வேட்டையாடும். சில நேரங்களில் அதுவும் கிடைக்காத பொழுது வந்து ரொம்ப பசியில் இருக்கக்கூடியது. அந்த பகுதியில் வேலை செய்யக்கூடியவர்கள், அதாவது தோட்டங்களில் தேயிலை தோட்டங்கள் அந்த மாதிரி வேலை செய்யும்போது சில நேரங்களில் மனிதர்களையும் தாக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய அந்த புலிகள் வந்து ஒரு முறை வந்து மனிதர்களை தாக்கும்போது அவங்களுடைய மீட்டை சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா அந்த டைகர் வந்துட்டு மறுபடியும் மனிதர்களை அடிக்க பழகிக்கிற அந்த மாதிரி டைகர் வந்துட்டு ரொம்ப ரேர், 1% தான் அந்த மாதிரி நடக்கும். இப்போது அந்த மாதிரியான புலிகளை வந்துட்டு வனத்துறையும் அரசாங்கமும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புலியை பிடிச்சி ஜூவில் கொண்டு போய் வைக்கிறவங்க நடக்குது. சில நேரங்களில் முடியாத பட்சத்தில் அந்த புலியை சுட்டு கொண்டுடுறாங்க. ஸோ அதுதான் ஒரு சரியான முறையாக இருக்குது. ஏன்னா அந்த புலியை கொண்டு போய் மறுபடியும் வச்சு பராமரிக்கிறது ரொம்ப ஒரு முடியாத ஒரு விஷயம். சில நேரங்களில் சுட்டு கொள்வது தான் சரியான முடிவாக இருக்கும். இப்போ புலிகளில் வந்து பொதுவாக வெள்ளை புலிகள்னு நிறைய பார்த்துருப்போம் வனவிலங்கு சரணாலயங்களில், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிருகாட்சி சாலைகளில் இந்த வெள்ளை புலிகளை பார்த்துருப்போம். இந்த வெள்ளை புலிகளுங்கிறது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்பீசிஸ் கிடையாது. அது வந்துட்டு இந்த இருக்கக்கூடிய புலி இனங்கள்லேயே அல்பினிசம், அதாவது நிற குறைபாடுனால் வரக்கூடியது. இப்போ யானைகளிலே வெள்ளை யானையும் இருக்குது. நம்ம யானைகளில் பொதுவாக கருப்பு யானை தான் பார்த்துருப்போம், தாய்லாண்டில் வெள்ளை யானை இருக்குது. அந்த மாதிரி புலிகளிலையும் இந்த வெள்ளை புலி வந்துட்டு ஒரு நிறமி குறைபாடுனால் வர்றது தான், அது வந்து ஒரு தனி வகையான புலி இனம் கிடையாது. இந்த வன விலங்குகள் கணக்கெடுப்பு அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் நடக்கும். இந்த புலிகள் கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 4 வருடங்களுக்கும் ஒரு முறை வந்து புலிகளை வந்து கணக்கெடுக்கிறாங்க. இந்த கணக்கெடுப்பு எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டைரக்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று, இன்டைரக்ட் சென்சஸ் அப்படின்னு 2 முறையில் நடக்குது. டைரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்செக்டில் புலியை வந்து நேரடியாக பார்க்கக்கூடியது ஒன்று. அப்படி இல்லைன்னா இன்டைரக்ட் சென்சஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்செக்டில் வந்து பார்த்தீங்கன்னா புலி நடந்திருக்கக்கூடிய அதன் காலடி தடங்களை வச்சும் வந்து கண்டுபிடிப்பாங்க. இப்போ வந்து புதிய முறையான வந்து கேமரா ட்ராப் முறை வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க. அதுதான் வந்துட்டு ஒரு அக்யூரேட் டேட்டா கொடுக்கறதா வந்துட்டு இப்போ சமீபத்தில் வந்துட்டு அதுதான் ஒரு நல்ல முடிவாகவும் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு இருக்குது அப்படின்னா அந்த கார்டை வந்துட்டு நிறையா டிரான்செக்டாக பிரிச்சுக்குவாங்க, ஸ்கொயர் ஸ்கொயராக பிரிச்சுட்டு அந்த இதில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்கொயர்லேயும் வந்துட்டு ஒரு கேமரா வந்து பொருத்திடுவாங்க. அதுக்குள்ளே நடமாடும் போது அதனுடைய புகைப்படத்தை வந்து அந்த கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். அந்த புகைப்படத்தை வச்சு தான் வந்துட்டு அந்த புலி இனங்களை அடையாளம் காணுவாங்க. எப்படி அடையாளம் காணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புலிக்கும் அதனுடைய வரிகள் வந்துட்டு வித்தியாசமானது. எப்படி நமக்கு மனிதர்களுக்கு வந்து கைரேகை வந்து வேறுபடுதோ அதுபோல் வந்துட்டு புலிகளுக்கு அதனுடைய வரிகள் வந்து ஒவ்வொன்றும் வேறுபடும். அதனால் அந்த வரிகளை எடுத்து அனலைசிஸ் பண்ணும்போது இந்த புலியிலேருந்து இந்த புலி வேறுபட்டது அப்படின்னு இறுதியில் வந்துட்டு அதனுடைய முடிவு வந்து அரசாங்கம் வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ புலிகள் வந்து எப்படி வேட்டையாடுது அப்படின்னு பார்த்தோம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டைகர் வந்து ஒரு சாலிட்டரி அனிமல், தனிமையாக தான் இருக்கும். தனிமையாக இருக்கக்கூடிய அனிமல் வந்துட்டு வேட்டையில் இடும் போதும்போது வந்து ரொம்ப மறைஞ்சி அமைதியாக தான் வேட்டையாடும். அதனால் இது வந்துட்டு ஒரு ஆம்புஷ் ஹண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, புதரில் மறைஞ்சிருக்கக்கூடிய. அதனால தான் இதன் உடல் தோற்றமும் பார்த்தீங்கன்னா கேமோஃபில்லேஜ் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிறமாக தான் இருக்கும். அதனால் ஒரு புதற்குள்ளேயோ மறைஞ்சு நின்று அதனுடைய வேட்டை உயிரினமான மான், காட்டெருமை, சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா யானை குட்டிகளை கூட வந்துட்டு வேட்டையாடும். அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா July 29 சர்வதேச புலிகள் தினத்தில் புலிகள் வந்து நமது தேசிய விலங்கு. அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலை ரொம்ப முக்கியமான உயிருங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அதனால் இந்த புலிகளை வந்து பார்க்க வேண்டியது, காப்பாற்றப்பட வேண்டியது, பாதுகாக்கப்பட வேண்டியது நம்ம ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமை. சமீப காலங்களில் வந்து புலிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருதுங்கிறதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்படியே போச்சுன்னா எதிர்கால சந்ததியினர் வந்துட்டு இந்த புலிகளை வந்துட்டு வெறும் தொலைக்காட்சிகளிலையும் படங்களிலையும் ஜூலி மட்டும்தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இயற்கை எதையும் பார்க்க முடியாது. ஏன்னா முன்னாடி நம்மக்கிட்ட இருந்த 1952 முன்னாடி இருந்த சிவிங்கை புலின்ற ஒரு இனமே அழிஞ்சு போச்சு. அதே போல் நம்ம இந்த புலிகளையும் காப்பாற்ற தவிரிட்டுனா எதிர்காலத்தில் மற்ற உயிரினங்களை வந்துட்டு அழிந்து போன உயிரினங்களில் தொலைக்காட்சிகளிலையும் படங்களிலையும் மிருகாட்சி சாலைகளிலையும் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி பார்க்குற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடக்கூடாது. எந்த ஒரு உயிரினமும் வந்து மனிதனுடைய உதவி இல்லாமல் இந்த சூழ்நிலையில் வாழ முடியும். ஆனால் இந்த உயிரினங்களுடைய உதவி இல்லாமல் மனித இனம் வாழ முடியாது. அதனால் மனித இனம் அழிவை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த புலிகளினுடைய எண்ணிக்கை குறையிறது வந்து நமக்கு காமிக்குது. அதனால் இந்த தினத்தில் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு புலிகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வும், அது மட்டும் இல்லாமல் இந்த புலிகளை காப்பாற்றுவதற்கு ஒரு தனி மனிதனை என்ன செய்ய முடியுமோ அது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய மிருகக்காட்சி சாலைகளில் புலிகள் இருக்குது, அதுக்கு சரியாக உணவு பராமரிக்க முடியாமல் பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை வந்துட்டு பணம் இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு அதை டொனேட் பண்ணலாம், அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு புலிகளை வந்து பாதுகாக்கலாம். இன்றைய தினத்தில் வந்து புலிகளை பாதுகாக்க வேண்டும். புலிகளை பாதுகாத்தால் மட்டும்தான் உயிரின அந்த பூமியில் வாழ முடியும்.
இதுவரை மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர் ஏ செல்வராஜு அவர்கள் புலிகளின் இயல்புகள் குறித்த பல்வேறு தகவல்களை நமக்கு தந்ததோடு சர்வதேச புலிகள் தினமான இன்றைய தினத்தில் புலிகளை காப்பாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதற்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைத்தார். அவர் கூறியது போல இந்த நாளில் புலிகளை மட்டுமல்லாது வன உயிரினங்கள் அனைத்தையுமே அழியாமல் காப்பதற்கு நம்மால் ஆனவற்றை செய்ய வேண்டும். நமக்கு எவ்வாறு இந்த பூமியில் வாழ உரிமை இருக்கிறதோ அதுபோல அனைத்து உயிரினங்களும் இந்த பூமியில் வாழும் உரிமை பெற்றவை. நமது பேராசையாலும் அறியாமையாலும் அலட்சியத்தாலும் மற்ற உயிரினங்களும் இந்த பூமியும் அழிவதற்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது அல்லவா? உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி எண் மீண்டும் 0422-243-1055.